அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் ஷஅபானிலும் ரப்பே நீ எங்களுக்கு பரக்க செய்கின்ற அல்லாஹ்விடத்திலே கேட்ட மாதம், நம்மை கேட்க சொன்ன மாதம், ரப்பினுடைய பரக்காத்துகள் இறங்கக்கூடிய புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்தில் நம்முடைய இந்த காயல் நகரில் நீண்ட நெடிய காலமாக நடைபெற்று வரக்கூடிய புனிதமான இந்த அருளான இந்த சபை, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மீனான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் வரக்கத்தை தேட வேண்டும். வரக்கத் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு காரியத்திலே ரப்பினுடைய வரக்கத் என்பது ஏற்பட்டுவிட்டால் அது குறைவானதாக இருந்தால் அதிகமாகிவிடும். அது அதிகமான பொருளில் வரக்கத்தை ஏற்பட்டுவிட்டால் அதனுடைய பயன்பாடுகள் அதிகமாகிவிடும். எந்த பொருளில் அல்லது எந்த காரியத்தில் ரப்பினுடைய வரக்கத்து ஏற்பட்டு விட்டதோ அது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அந்த பொருள் அந்த காரியம் ஆகிவிடும். வரக்கத் என்பது எல்லா காரியத்திலும் கேட்க வேண்டும் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆவின் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அது பொருளாதாரமானாலும் சரி, நம்முடைய குடும்பமானாலும் சரி, நம்முடைய மக்களானாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் யா அல்லாஹ் என்னுடைய நேரங்களில் பரக்கத்தை என்று துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் என்னுடைய அமல்களில் பரக்கத்தை என்று துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் என்னுடைய இல்மிலே பரக்கத்தை என்று துஆ செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலேயும் பரக்கத்திற்காக துஆவிலே, நம்முடைய வாகனத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய அறிவிலே, நம்முடைய அவயவங்களிலே, நம்முடைய ஆயுளிலே, நம்முடைய நண்பர்களிலே, எல்லா காரியத்திலேயும் வரக்கத்திற்காக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், துஆ செய்ய சொன்னார்கள். எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் வரக்கத் என்பது வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத், யா அல்லாஹ் மௌத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்ய துஆ செய்ய சொன்னாங்க. மௌத்தில் என்ன பரக்கத்தின் சொன்னா, அந்த மௌத்தினுடைய நேரம் அல்லாஹுக்கு பொருத்தமான நிலையில் அவனுடைய கடைசி ஆகுவது, அது மௌத்தில் ஏற்படக்கூடிய பரக்கத் என்று சொல்வார். எனவே பரக்கத் என்பது அதிகமாக கேட்கப்பட வேண்டிய காலமாக புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய காரியங்கள் அனைத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள்வானாக. பரக்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரியங்கள் என்பதும் நிறைய இருக்கிறது. ஆயத்த ஹதீஸ்களில் இருந்து பரக்கத்துகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரியங்கள் பிரதானமானது அல்லாஹ்வுடைய அச்சம் என்று சொல்வார். நம்முடைய ரகசியமான வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்வதும், அதுபோல வெளிரங்கமான வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையிலே கழிப்பது. வெளிரங்கமான வாழ்க்கையோடு நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கிக் கொண்டால் மார்க்கம் அதற்கு இறையச்சம் தக்குவா என்று சொல்லும். அல்லாஹ் சொல்வான், அவர்கள் தக்குவாவுடையவர்களாக இருந்தால் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் வான் மண்டலத்தினுடைய பூமியினுடைய பரக்கத்துகளை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். பரக்கத்தை நமக்கு தேடித்தரக்கூடிய காரியங்கள் என்று ஏராளமான விஷயங்களை நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள். அந்த பரக்கத்தை தேடித்தரக்கூடிய காரியங்களிலே முதலாவதாகவும் அடிப்படையாகவும் அல்லாஹுடைய அச்சம் என்று சொல்வார். இரண்டாவது அல்லாஹுடைய குர்ஆனை, கலாமுல்லாவை ஓதுவது பரக்கத்தை தேடித்தரும். ரப்பினுடைய கலாமை ஓதுவதற்கிறதே நம்முடைய வீடுகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய அவயவங்களிலே, ஒவ்வொரு காரியத்திலும் பரக்கத்தை தேடித்தரும் என்று ஹதீஸ் வருகிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கிதாபன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன், குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு தஆலா பரக்கத்தானது என்று சொல்கிறார். வரக்கத்து நிறைந்தது என்று அருள்மறையிலே குர்ஆன் ஷரீஃபை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். வரக்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரியங்களிலே எப்படி இறையச்சம் என்பது பிரதானமானதோ, அதை போல அல்லாஹுடைய கலாமை ஓதுவதும் கூட வரக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொல்வார். அதேபோல துஆ செய்வது, நாமும் துஆ செய்வது, மற்றவருடைய துஆவை நாம் பெறுவது, இது வரக்கத்தை தேடித்தரக்கூடிய காரியங்களிலே ஹதீஸில் ஏராளமாக இருக்கிறது. சல்லாசல மணமக்களுக்காக துவா செய்தார்களே, பாரக் அல்லாஹு லக்க வ பாரக் அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர் என்று திருமதியில் ஹதீஸ் வருகிறது. நாம் துவா செய்வது வரக்கத்திற்காக, மற்றவருடைய துவாவை பெறுவது வரக்கத்தை தேடித்தரக்கூடிய காரியங்களில் உள்ளது என்று சொல்வார். அதேபோல் ஒரு மனிதன் சதக்கா செய்வதற்கிறதே, தனக்கு கிடைத்த பொருளாதாரத்திலிருந்து ஏதோ பெரிய வசதியானவர்கள் தான் செய்ய வேண்டிய காரியம் என்பது அல்ல சதக்கா. அல்ல அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவனுடைய திருப்திக்காக. நாம் சொந்தமா ஒண்ணு உலகத்துல கொண்டு வரல. ஒமிம்மா ரசக்கனாகும் என் சீப்போம் அல்லா சொல்வான். நாம் அளித்ததிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார் என்று சொன்னான். அப்படி செய்வதற்கிறதே ஒரு மனிதனுக்கு வரக்கத்தை தேடித்தரக்கூடிய காரியங்கள் என்று பெருமக்கள் சொல்வார். ஏராளமான காரியங்கள் வரக்கத்தை நமக்கு தேடித்தரக்கூடியவைகள் என்று ஏராளமான விஷயங்களை பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதிலே ஒன்று அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பது. அதேபோல் தருக்கு சுவாலின் நாஸ், மற்றவர்களிடத்திலே கேட்பதை விடுவது. யாசகம் செய்தால் வரக்கத்து போயிடும். மற்றவர்களிடத்தில் கேட்பது இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ் வஸ்ஹத் ஃபீமா இந்தன்நாஸ் யுஹிப்புக்கன்நாஸ். கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், நீ மற்றவர்களிடத்தில் தேவையாகுவதை விட்டும் நீ பரிசுத்தமாக வாழ்ந்துவள், அல்லாஹு தஆலா அந்த மக்களிடத்தில் உனக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி தருவான் என்று அருமை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, இப்படி பரக்கத்தை நமக்கு தேடித்தரக்கூடிய காரியங்களிலே ஒரு மனிதன் அல்லாஹுக்கு சுக்ரு செய்வார். நீ சுக்ரு செய்வதற்கிறதே வர்க்கத்தை உண்டாக்கி தரும் என்று வர்க்கத்தை நமக்கு தேடித்தரக்கூடிய காரியங்கள் என்று ஏராளமானவைகளை பெருமக்கள் சொல்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதமும் ஷஹ்பானுடைய மாதமும் ரப்பிடத்தில் வர்க்கத்தை கேட்க வேண்டிய மாதங்கள் நாட்கள். அல்லாஹு தஆலா இந்த நாட்களிலே அவனுடைய ஒப்பற்ற ஹபீப் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் என்னென்ன பரக்காத்துகள் துன்யாவில் அதிகம் இறக்கப்படுகிறது என்று சொன்னார்களோ அந்த நிறைவான பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா நமக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான அருள் நிறைந்த பரக்கத்தான இந்த ரஜபுடைய மாதத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய உன்னதமான அருள் மொழிகளை, அதுவும் நமக்கு அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வஹியினுடைய வார்த்தை. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியை யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினாலும் வஹியை கொண்டு பேசுகிறார். இது வஹியினுடைய வார்த்தை. மனிதனுக்கு தனிச்சிறப்பே அறிவுதான். மனிதனுக்குண்டான தனிச்சிறப்பே அறிவுதான். அந்த அறிவு வரக்கூடிய வழிகள் மூன்று என்று சொல்வார்கள். அந்த அறிவை மனிதனுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிகள் மூன்று. ஒன்று உணர்வுகள் வழியாக, நம்முடைய கண்கள் காது நம்முடைய அவயவங்களின் வழியாக மனிதனுக்கு அறிவு வரும். அதேபோல சிந்தனையின் வழியாகவும் மனிதனுக்கு அறிவு ஏற்படலாம். அலைக்கும் பித்ததுவீர் ரசூல் சொல்வார்கள், சிந்தித்து ஒரு காரியத்தை முடிவெடுங்கள். அதனுடைய முடிவு கயிறு என்று படுமானால் அந்த காரியத்தை செயல்படுத்துங்கள். அதனுடைய முடிவு நல்லதாக உங்களுக்கு படவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டு நீங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். மனிதனுக்கு அறிவை கொண்டு சேர்ந்து சேர்த்துக்கூடிய வழிகள் என்பது அவனுடைய அவயவங்கள் வழியாக, உணர்வுகளின் வழியாக, அதேபோல் சிந்தனையின் வழியாக. எல்லாவற்றை விட மனித அறிவு அதிகமாகுவதற்கும் மனிதனிடத்தில் அறிவை கொண்டு சேர்ப்பதற்கும் உண்டான பிரதானமான வழி வஹியினுடைய வழி. வஹியின் வழியாக மனிதனுடைய அறிவையும் தாண்டிய அல்லது மனித அறிவுக்கும் எட்டாத, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே உமா ஊத்தி தும்மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே வகையின் வழியாக வரக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே, நம்முடைய அறிவுக்கு உண்டான எல்லா நிலைகளையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் தாண்டிய அந்த கல்வியை, அந்த அறிவை நமக்கு உண்டாக்கி தரக்கூடியதாக அல்லாஹு தஆலா வகையினுடைய நிலை ஆக்கியிருக்கிறார். உணர்வுகள் வழி சிந்தனை வழி வரக்கூடிய அந்த அறிவை விட ஆழமானதாகவும் அசலானதாகவும் அல்லாஹு தஆலா இந்த வஹியினுடைய கல்வியாக்கியிருக்கிறார். அந்த வஹியினுடைய கல்விதான் குர்ஆனும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உன்னதமான அருள் மொழிகள். பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட இந்த புனிதமான மணிமொழிகளுக்கு தஃப்ஸீருடைய பாடம் வந்திருக்கிறது. பராத்து சூராவிலிருந்து ஆரம்பித்து சூரத்து தாஹாவையும் தாண்டி இன்று ஓதப்பட்ட அருளான உன்னதமான அல்லாஹுடைய ஹபீபின் திருவார்த்தைகள் தஃப்ஸீருடைய வார்த்தை. இல்மு தஃப்ஸீர் இருக்கிறதே சாதாரணமானதல்ல. குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதுதான் இல்மு தஃப்ஸீர். குர்ஆனுடைய கருத்துக்கள் என்ன, அந்த கருத்துக்களை விளங்குவதுதான் இல்மு தஃப்ஸீர், தஃப்ஸீருடைய கல்வி என்பது. அல்லாஹ் குர்ஆனிலே நாயகத்தை பார்த்து சொன்னான், துன்யாவில் இறக்கப்பட்ட மனிதர்களின்பால் இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை விளக்கி வைப்பதற்காகத்தான் நாயகமே உங்களுக்கு இந்த குர்ஆனை நாம் இறக்கி தந்தோம். குர்ஆனை விளக்கி தரக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர்கள் விளக்கி தரக்கூடிய அந்த விஷயம்தான் இல்மு தஃப்ஸீர் என்று சொல்வார். இல்மு தஃப்ஸீருடைய மஹல், அதனுடைய அடித்தளம் என்பது குர்ஆன் தான். முதலாவது குர்ஆனிலே ஒரு வார்த்தை வருகிறது, அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை குர்ஆனை சொல்கிறது என்று சொன்னால் அதுதான் தஃப்ஸீருடைய இல்மிலே ஆக சிறந்த இல்மு. இன்னைக்கு உலகத்தில் குர்ஆனை வைத்து அதை கொண்டு வழிகடவும் செய்யலாம். யுதில்லு பிஹி கதீரன் வயஹ்தி பிஹி கதீரா, குர்ஆனை கொண்டு மனிதன் தருகிவிடலாம், முறையாக அணுகாவிட்டார். எப்பொழுது அது ஹிதாயத்தை தரும் என்று சொன்னால் இந்த அணுகுமுறையில் இருந்தால். குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் குர்ஆன் தான். அதற்கு அடுத்து குர்ஆனுக்கு ஆக சிறந்த விளக்கம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ஹதீஸுகள். அதற்கடுத்து குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் அக்வாலு சஹாபா, சஹாபாக்களுடைய அருள்மொழிகள். அதை தொடர்ந்து குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் அக்வாலு தாபியீன், தாபியீன்களுடைய விளக்கங்கள். அதை தொடர்ந்து அரபி பாஷைகள், மொழிகளுடைய அந்த ஞானம், அதன் வழியாக குர்ஆனை சிறப்பாக விளங்கலாம். நிறைவாக குர்ஆனுடைய இல்மு தஃப்ஸீருக்கு அடிப்படை இஸ்திம்பாத், ஆய்ந்து அறிந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த ஐந்தாவதாக சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்திம்பாத் இருக்கிறதே, முன்னால் உள்ள இந்த நான்கு விஷயங்களுக்கும் முரண்படாமல் இருக்க வேண்டும், குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும். இஸ்திம்பாத் எடுத்து ஒரு கருத்து சொல்றாங்க, குர்ஆன்ல இப்படி ஒரு தஃப்ஸீர் எடுக்கலாம், இந்த கருத்து இந்த ஆயத்தை வைத்து இப்படி எடுக்கலாம் என்றால், அந்த ஆய்ந்து அறிந்து எடுக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே, குர்ஆனுடைய வேறு கருத்துக்களுக்கு ஆயத்துகளுக்கு முரண்படக்கூடாது, ஹதீஸ்களுக்கு முரண்படக்கூடாது, சஹாபாக்களுடைய நன்மொழிகளுக்கு முரண்படக்கூடாது, தாவியங்களுடைய உன்னதமான சொற்களுக்கு முரண்படக்கூடாது, அரபி அடித்தளத்திற்கு மாற்றமாக அமைந்திருக்க கூடாது. குர்ஆனுடைய இல்மு தஃப்ஸீருக்குண்டான அடித்தளம் என்பது அருமையானவர்களே குர்ஆன் தான். குர்ஆனுடைய இல்முங்கிறது சாதாரணமான இல்மு அல்ல. குர்ஆன் உலகத்தில் வந்து எவ்வளவோ வேதங்கள் இருந்தாலும் கூட இந்த குர்ஆன் என்ற இந்த வேதம் இருக்கிறதே, முன் வேதங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பலகைகளாக ஆக்கி அவர்களுக்கு இறக்கி அருளினான். ஆனால் இந்த குர்ஆன் என்பது அதனுடைய வார்த்தையினுடைய பொருளை போலவே இது ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா இதை ஓதி காண்பித்தான். இந்த ஓதப்பட்ட இந்த தஃப்ஸீரிலே கூட, இந்த தஃப்ஸீரிலே கூட சூரத்து தாஹா வருகிறது. சூரத்து தாஹாவை பற்றி அதிலே வரக்கூடிய இந்த தஃப்ஸீரிலே பெருமக்கள் ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துவார்கள். இன்னல்லாஹ கரா சூரத்தை யாசி, இன்னல்லாஹ கரா சூரத்தை தாஹாவை யாசி. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னாலே தன் மலக்குமார்களை எல்லாம் சேர்த்து வைத்து சூரத்து யாசீனையும் சூரத்து தாஹாவையும் அல்லாஹ் ஓதி காண்பித்தான். ஹதீஸிலே வருகிறது, இன் அல்லாஹ் கரா சூரத்து தாஹாவை யாசீன் கபில் அன் யக்லுக ஆதம பி அல்ஃபி ஆம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா தன்னுடைய மலக்குமார்களை எல்லாம் சேர்த்து வைத்து அவர்களுக்கு சூரத்து தாஹாவையும் சூரை யாசீனையும் அல்லாஹு தஆலா ஓதி காண்பித்தான். அல்லாஹு தஆலாவினுடைய அருளான அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ரப்பே, இது எந்த சமூகத்திற்கு அருளப்பட போகிறது, இது எந்த சமூகத்திற்கு அருளப்பட போகிறது என்று ரப்பிடத்தில் கேட்கிறார்கள். இதில் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹுடைய உம்மத்துமார்கள், மலக்குமார்கள் அப்பொழுதே சோபனம் சொன்னார்கள். இந்த அருள்மறை குர்ஆன் எந்த சமூகத்திற்கு இறக்கப்பட போகிறதோ அந்த சமூகமே உங்களுக்கு சோபனம். சூபாலி அஜிவாபின் தஹ்மிலுஹாதா, இந்த அருள்மறையை தன்னுடைய கல்விலே சுமக்கக்கூடிய அந்த உள்ளங்களுக்கு சோபனம். சூபாலி அல்சுனின் தத்தக்கல்லமு பிஹாதா, இந்த அருள்மறையினுடைய உன்னதமான வாசகங்களை ஓதக்கூடிய அந்த நாவுகளுக்கு சோபனம் என்று அந்த ஆயத்துகளை ஓத கேட்ட மலக்குமார்கள் சொன்னதா ஹதீஸிலே வரையும். அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபில் ஒவ்வொரு சூராவுக்கும் ஒரு தனி அந்தஸ்து உண்டு. ஒவ்வொரு சூராவுக்கு சில அந்தஸ்துகள் உண்டு, அதில் உள்ள ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் சில தனித்தரப்புகள் உண்டு, அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சில தனித்தன்மைகள் உண்டு. குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு சூராவுக்குமே சில விதமான தனித்தன்மைகள் உண்டு. உதாரணமா கதுசமி அல்லாஹுடைய முதல் சூரா சூரத்துல் முஜாதலா அல்லது முஜாதிலா என்று சொல்கிறோமே, கதுசமி அல்லாஹுடைய முதல் சூரா. அன்னை ஹவுலா ரலி அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா செய்தி சொல்வான், கௌலல்லதி துஜாதிருக்க ஃபி ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ். அல்லாஹு தஆலா அன்னை கௌலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பேசியதை அல்லாஹ் கேட்டான் குர்ஆன்ல சொல்றான். அதனாலதான் வயது முதிர்ந்த நிலையிலே, கூன் விழுந்த நிலையிலே அன்னை ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தடவை வீதியிலே அவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். அந்த வழியாக அமீருல் முஃமினீன் சையிதுனா உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தன்னுடைய கூட்டத்தாரோடு சென்று கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை அன்னை ஹவுலா ரலியல்லாஹு அழைக்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறங்கி வந்து இவங்களுக்கு கூன் விழுந்திருக்கிற காரணத்தினால அவங்க குனிஞ்சு நின்று இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப நேரமாக ஜனாதிபதி அவர்கள் குனிந்து நின்று கொண்டு அன்னை ஹவுலா ரலியல்லாஹு தஆலா சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, வயசான அம்மா ரொம்ப நேரம் உங்களை குனிங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்க போலான்னு சொல்லும் பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அவர்களாக விடும் வரை நான் விடுபட மாட்டேன்னு சொன்னார். ஏனென்றால் இந்த பெண்ணை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இவர்கள் சொல்வதை அல்லாஹ் கேட்டான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே உமர் எப்படி கேட்காமல் இருக்க முடியும் என்று சொன்னார். உண்மையான பெருமக்களே, ஒவ்வொரு சூராவுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த கதுசமி அல்லாங்கிற முதல் அந்த ஜுசூல உள்ள சூரத்துல் முஜாதிலா முஜாதிலாவுடைய முதல் சூரா இருக்கிறதே, இதற்கு பல விசேஷமான தன்மைகள் உண்டு. சமீபத்தில் என்னுடைய ஆசிரியர் தந்தை ஹஜ்ரத் ஷபீர் அலி ஹஜ்ரத் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தங்களுக்கு தங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொன்ன ஒரு செய்தியை கேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதில் சொன்னாங்க, யாராவது ரொம்ப தூக்கம் வராம இருந்தாங்க, அண்ணா படுத்திருக்கிறாங்க தூக்கம் வர மாட்டேங்குது. நான் சொன்னேன், என்னுடைய தாயார் 97 வயசாச்சு, எதிர்த்து சில நேரங்களில் இரவு நேரத்தில் தூங்க மாட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறது, மருந்து மாத்திரைகள் அதிகமாக கொடுக்கறதுங்கிறத விட என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அது சொன்னாங்க, இந்த சூரத்துல் உஜாதலாவை வந்து நீங்க ஓதி ஊதிட்டீங்கன்னா ஓதி ஒடிக்க முந்தி தூங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த சூறாவை நீங்க அதாவது தூக்கம் வராதவங்க அவங்க ஓதலாம், ஓத இயலாத நிலையில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நாம ஓதி ஊதலாம். அதற்கு சொன்னாங்க, ஓதி ஊதுனா சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அந்த சூராவினுடைய விசேஷத்தை அதுக்கு நிறைய சொன்னாங்க. குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு சூராவுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. இந்த சூரத்துல் முஜாதலாவினுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல எந்த ஆயத்தரையும் அல்லான்னு வராம இருக்காரு. ஒவ்வொரு ஆயத்தரையும் அல்லா 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 அல்லான்னு, அதனுடைய தொடக்க ஆயத்திலிருந்து முடியும் ஆயத்து வரை எல்லாத்துல எல்லா ஆயத்துகள்லையும் அல்லாங்கிற வார்த்தை இருக்கு. அதுல முதல் ஆயத்திலேயே 4 தடவை அல்லா வருது. கதுசம் அல்லா வரும் முதல் ஆயத்தில், அது முடிகிற நிறைவான ஆயத்தில 5 தடவை அல்லாஹ் வரும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ் 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 என்பது அந்த எல்லா ஆயத்துகளிலேயும் இடம்பெறும். அதில் சொன்னாங்க, இந்த சூராவை ஓதனா நமக்கு தூக்கம் வரல, ஆனா மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது ஓதும் பொழுது நம்பிக்கை இதுல வச்சு மாத்திரை சாப்பிடாம ஓதணும்னாங்க. அப்படி ஓதிப்பாங்க. அது ஒரு ஆள் வந்து தொடர்ந்து கடுமையான மாத்திரை சாப்பிடக்கூடிய ஆட்கள் அந்த நம்பிக்கையோட இதை ஓதன பிறகு இதயத்தினுடைய பழக்கமாக வைத்து அதை விட்டாங்கிற அனுபவத்தையும் அதில் சொல்லி காமிச்சான். அருமையான பெருமக்கள், அப்ப நான் அடுத்த கேட்டேன், சூரத்தில் முஜாதிரா என்னமோ தூங்குறதுக்கு இறங்கின ஆயத்து மாதிரி இருக்குதே, நீங்க சொல்றதை பார்த்தா அதனுடைய விசேஷம் அதில் சொன்னாங்க. அது பல்வேறு தன்மைகள் உள்ளது. காரணம் என்னன்னு சொன்னா, தூக்கம்ங்கிறது கண்ணை மூடுறது அல்ல, தூக்கம்ங்கிறது வெறும் கண்ணை மூடுறது அல்ல, தூக்கம் தூக்கம்ங்கிறது காது அடைபடுறது. அதனாலதான் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அந்த குகையிலே குகைவாசிகளுடைய காதுகளுக்கு நாம் தட்டி கொடுத்தோம். அதை தூங்க, அந்த காதுகள் அமைதியாகிற காரணத்தினாலதான் தூக்கம் வந்துச்சு நல்லா சொல்லலாம். எனவே தூக்கத்திற்கும் காதினுடைய அடைபடுதலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இங்கே அல்லாஹ் கதுசமி அல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய சத்தத்தை கேட்டான் அல்லாஹ் சொல்றானே, சம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம், கேட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஆயத்தில் இருக்கிறது. எனவே ஆயாத்தினுடைய பலவிதமான பறக்காட்டுகளிலே அது தேடித்தரக்கூடிய பயன்பாடுகளே ஒன்று. ரொம்ப தூக்கம் வராம இருந்து சின்ன இதை ஓதினாலோ அல்லது தூக்கம் வராதவர்களுக்கு ஓதிவிட்டாலோ எப்படிப்பட்ட நிலையிலே அவங்க சாதாரணமா ராகத்தா தூங்கிடுவாங்கிறத அதற்கு சொன்னாங்க. அனுபவத்திலையும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பார்த்தேன். அருமையான பெருமக்களே, எனவே குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு சூராவிற்கும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு தன்மை மாத்திரமல்ல, ஏராளமான விசேஷங்கள் இருக்கிறது, ஏராளமான விசேஷங்கள். அதிலே சூரத்து தாஹா என்று ஓதப்பட்ட இந்த தஃப்சீருடைய இன்மிலே, இன்று சொல்லப்பட்ட தஃப்சீரிலே நிறைய சூராக்கள் வருகிறது. சூரத்து தாஹா வருகிறது. குர்ஆன் ஷரீஃபிலே இந்த சூரத்து தாஹாவையும் யாசீனையும் அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் ஓதி காண்பித்தான் என்று வருகிறது. சூரத்து தாஹா இந்த உலகத்தில் ஏற்படுத்திய புரட்சி என்பது சாதாரணமானதல்ல. சூரத்து தாஹா உலகத்தில் ஏற்படுத்திய புரட்சி என்பது சாதாரணமானதல்ல. நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான உலகம் அறிந்த மிக உன்னதமான சரித்திரம் அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்படுத்தி தந்த உன்னதமான ஒரு சூராவாக சூரத்து தாஹா இருக்க. இந்த வரலாறு விரிவாக நான் சொல்லவில்லை. 40வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர் தான் சையீது சுஹதா அதற்கு ஹம்சத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்ற உடனே மக்காவினுடைய எதிரிகள் எல்லாம் ஆடி போய்விட்டார். அரபுலகம் கண்ட வீரர்களில் ஒருவர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற உடனே குறிப்பாக அபூஜஹில் கொதித்து போனார். இனிமேல் இந்த முகம்மதை விட்டு வைக்கக்கூடாது, இனிமேல் இந்த சல்லாசலமை விட்டு வைக்கக்கூடாது என்று நினைத்தான். அதனால் வீரரான தீரரான ஹம்சா ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு பின்னாலே ஒரு பிரகடனத்தை செய்தான். யார் முகமது சல்லாசலுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களை கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவந்த 40 ஒட்டகைகள் இன்னொரு சொல்லின்படி 100 ஒட்டகைகளை நான் பரிசாக தருவேன் அறிவித்தான். உமர் அல்லாஹு பார்த்தான், இவன் சும்மா அறிவிக்கிறான், இவன் பிரபலியத்திற்காக இந்த காரியத்தை செய்யறான், தவிர கொடுக்கிற திட்டம் இவனுக்கு இல்ல. உமர் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல அந்த நேரத்தில், ஆனால் சும்மா கதைக்காக சொல்றானே தவிர உண்மையில் இவனுக்கு அந்த திட்டம் இல்ல அப்படிங்கறத யூகித்து அதற்கு உமர் அல்லாஹு பிடிச்சு கேட்டாங்க, உண்மையிலேயே நீ தருவியான்னு கேட்டான். ஆமா கண்டிப்பா, முகமதை கொலை செய்தால் நவதுபில்லா நீ அந்த 40 அல்லது 100 ஒட்டகைகளை தருவாயா என்று கேட்டார்கள். ஆமான்னு சொன்னான். அப்படியானால் காபால வந்து நின்று அவைகளுக்கு முன்னால சத்தியம் செய் என்று சொன்னான். அவர்கள் நம்பியிருந்த அந்த சிலைகளுக்கு முன்னால வந்து நின்று நீ சத்தியம் செய் என்று சொன்னான். இந்த 40 ஒட்டைகளுக்கும் என்னை நம்பாமல் சத்தியம் செய்ய சொல்கிறாரே என்று நினைத்தான் அபூஜஹில். ஆனால் மக்களுக்கு முன்னால கேட்டுட்ட காரணத்தினால வேறு வழி இல்லாம அங்கே ஹரமிலே வந்து அந்த ஹுபல் சிலைக்கு முன்னால் நின்று சத்தியம் பண்ணிட்டான். இவன் மாட்ட மாட்டா நினைச்சாங்க, ஆனா அவன் சத்தியம் பண்ணதுனால உமர் ரலியல்லாஹு அந்த வழியில மாட்டிட்டாங்க. வேற வழி இல்லாம உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளை உருவி கொண்டு போகிறார்கள். அபூஜஹில் அந்த இரவு நிம்மதியாக அவன் உறங்கினான். இனிமேல் முகமதுடைய கதை முடிந்து விட்டது, நாம ராகத்தா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சு அவன் உறங்கினான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளை உருவி கொண்டு செல்கிறார்கள். நீண்ட வரலாறு, வாளை உருவி கொண்டு செல்கிறார்கள். வரலாற்றிலே சில மனிதர்களை நாம் மறக்கக்கூடாது. திருமக்களே, செல்கின்ற அந்த வழியிலேதான் வரலாறு கொஞ்சம் திரும்புகிறது. ஒரு கட்டத்திலே இந்த வரலாற்றை திருப்பியவர்கள் சையதுனா நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மறக்கக்கூடாத சஹாபாக்களிலே பிரபலமான உன்னதமான சையதுனா நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் நிறுத்துகிறார். உமரே, ரொம்ப வீரத்தோடும் கோபாவேசத்தோடும் எங்கே செல்கிறேன் என்று கேட்கிறார். இப்படியாக நான் முஹம்மதினுடைய தலையை நவுபில்லா கொய்வதற்காக செல்கிறேன் என்று வேகத்தை கண்ட ஹதரத்து நுஐம் இப்னு அப்துல்லா அவர்கள் இவர் உறுதியாக அந்த காரியத்தை செய்வார் என்று நினைத்தார். அதனால 2 விஷயத்தை அவங்கிட்ட சொன்னாங்க நுஐம் இப்னு அப்துல்லா அவர்கள். 2 விஷயத்தை சொன்னார்கள். உமரே, நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா, நீங்கள் யோசித்தீர்களா? முதலாவது, ஹாஷிமினுடைய குடும்பம் என்பது சாதாரண குடும்பம் அல்ல. முஹம்மது சல்லாசனுடைய அந்த குடும்பமான ஹாஷிமின் குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல. நீங்கள் அவர்களை கொண்டு விட்டால் அந்த அவர் ஒன்றும் அனாதை அல்ல, குடும்பத்தால் கைவிடப்பட்டவர் அல்ல, அந்த குடும்பம் உங்களை சும்மா விடுமா, முதல்ல யோசிங்கன்னு சொன்னார். 2வது, உங்களுடைய தந்தை உங்களுடைய சகோதரியும் உங்களுடைய மச்சானும், உங்களுடைய சகோதரி பாத்திமாவும் உங்களுடைய மச்சான் சரீது ஒரு செய்தும் ஈமான் கொண்டு விட்டார்களே, அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். இந்த 2ம் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வழி திருப்பியது. சையிதுனா நுஐம் இப்னு அப்துல்லா அவர்களுடைய இந்த கேள்வி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்தை தொட்டது, அவர்களை கவனத்தை திருப்பிய செய்தி இதுதான். உடனடியாக சையிதுனா உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சகோதரிடத்தில் செல்கிறார். கதவை தட்டக்கூடிய வேகத்தை ஃபாத்திமா ரலியல் ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் உணர்கிறார்கள். சகோதரராக இருக்கும் என்று கதவை திறக்கிறார்கள். திறந்தால் கடுமையான கோபத்திலே தங்கையும் மச்சானும் உள்ளே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். சையிதுனா ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு உள்ளே வந்தவுடனே கடுமையான கோபத்தில் சாட்டையால் அடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள். கையினுடைய வலி வரக்கூடிய வரை அடிக்கிறார். அன்னை ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் சொன்னார்கள், அடித்து முடித்த நேரத்திலே, உமரை நீங்கள் எந்த தகப்பனாருக்கு பிறந்தீர்களோ அந்த தகப்பனாருக்கு தான் நானும் பிறந்திருக்கிறேன். நானும் ஒன்று வேகத்தில் குறைந்தவன் அல்ல சொல்லி காண்பித்தார். ஆனால் அவருடைய மனதிலே ஒரு நெருடல் ஏற்பட்டது. உள்ளே வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்டேனே, அந்த ஆயத்தினுடைய சுவையும் அதனுடைய கனமும் உள்ளே ஆழமாக பதிந்திருந்தது, அதை கொஞ்சம் காட்டுங்கள் என்று கேட்டார். நீங்கள் நஜீசான் அவர்கள் உங்களிடத்தில் தரையிறார் என்று சொன்னார்கள், சுத்தம் செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்ல அதற்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதினார்கள். உமர் ரலியல்லாஹு தரன் அவர்களை தீனின் பக்கம் கொண்டு வந்த அந்த சூரா சூரத்து தாஹ். இது சாதாரணமானதல்ல, அல்லாஹுவினால் ஓதப்பட்ட சூரா. உமர் ரலியல்லாஹு தரன் போன்ற பெரிய பெருமக்களை இந்த தீனுக்கு கொண்டு வந்த சூரத்து சூரத்து தாஹ். இந்த வரலாறு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு பிறகு சல்லாசனத்தில் வருகிறார்கள். சல்லாசலம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தரன் வந்தவுடனே, உமரே இன்னுமா உங்களுக்கு ஹிதாயத் ஏற்படவில்லை என்று அவருடைய இடுப்பை பிடித்து கேட்கிறார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் வந்தேன் என்று சொன்னார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொன்னார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள். அதை கேட்டு சஹாபிகள் சொன்னார்கள், மக்கமா நகரை எதிரொலித்தது அந்த தக்பீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தக்பீர் சொல்லி முடிக்கிறார்கள். ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து விட்டார்கள். இஸ்லாத்தின் காரணத்தினால் வான்மண்டலத்தின் மலக்குமார்கள் எல்லாம் தக்பீர் சொல்கிறார்கள் என்ற செய்தியை ஹதரத்து சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட மகத்தான மாற்றத்தை உமர் ரலியல்லாஹு தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி தந்த மகத்தான சூரா சூரத்து தாஹா. இன்று ஓதப்பட்ட சூரத்து தாஹாவிலே பல்வேறு செய்திகளை அதனுடைய ஆயாத்துகளுடைய விரிவுரையை ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிக் காட்டுவார். ஏராளமான சூராக்கள் இன்று வருகிறது. ஆனா அவ்வளவு சூறாவிலையும் நம்ம விடக்கூடாத சூரா சூரர் யூசுப், அதுவும் இன்று ஓதப்பட்டதிலே வருகிறது. உலகத்தில் எந்த பேச்சாளர்கள் ஆனாலும் சரி, இலக்கியவாதிகள் ஆனாலும் சரி, அல்லது குர்ஆனோடு தொடர்பு சொல்லி அதனுடைய விளக்க உரை சொல்பவர்கள் ஆனாலும் சரி, சூரா யூசுஃபை யாரும் சொல்லாமல் இருக்க இயலாது. ஏனென்று சொன்னால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சரி, அவருடைய வரலாறும் சரி தனித்தன்மை பெற்றது. அவங்களும் சரி, அவங்களுடைய வரலாறும் சரி. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஐயுன்னாசி அக்ரம், உலகத்திலேயே சங்கையானவர்கள் யார், அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவர்கள் யார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரமுஹும் இன்தல்லாஹி அத்துகாஹும், அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் தான் மிக கண்ணியமானவர்கள். குறைஷிகள் சொன்னார்கள், நாங்கள் இதை பற்றி கேட்கவில்லை, லைஸ அன்ஹாதான அது, நாங்கள் இதை பற்றி கேட்கவில்லை, மனிதர்கள் பொதுவா சிறந்தவர்கள் யார். சல்லாத்தம் தங்களுடைய அவர்களுடைய கவனத்தை திருப்பி ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். உலகத்திலேயே சங்கையான மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்படிப்பட்ட உயர்ந்த பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். காரணம், ஹுவ நபியுல்லா இப்னு நபியுல்லா இப்னு நபியுல்லா இப்னு ஹரியுல்லா சொன்னார். அவங்களும் ஒரு நபி, தகப்பனார் நபி, அவங்க தகப்பனார் நபி, அவங்க தகப்பனார் நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவு பாரம்பரியமான நபியினுடைய தொடரிலே வருகிறார்கள் என்பதை சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க. அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகான தோற்றம். அவருடைய அழகுக்கு ஈடாக உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனித்தன்மை கொடுக்கப்பட்டதை போல, உலகத்திலேயே பேச்சாளர்களில் சிறந்தவரான ஹதரத்து சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை போல, ஹதீபுல் அம்பியா, நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அதே போல அல்லாஹு தஆலா நாயகத்தை தவிர்த்து நபிமார்களிலேயே மிக சிறந்த ஒரு உன்னதமான அழகான தோற்றத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரை யூசுப் இருக்கிற அதற்கு அத்தாரதி என்ன சொல்கிறார்கள், வாழ்க்கையில யாருக்காவது கவலையா இருந்துச்சுன்னா சூரை யூசுப் ஓதுங்க கவலை போயிரும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சூராவுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறதே. சூரை யூசுப் ஓதினால் அல்ல அகஸ்தனுள் கசஸ் என்று சொன்னான், அழகான வரலாறு என்று சொன்னான். சூரை யூசுப் ஓதினால் எந்த மகசூனும் எந்த கவலையாளியாக இருந்தால், கவலைப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த கவலையில் ஆட்பட்டிருந்தால் சூரை யூசுப் ஓதினால் அந்த கவலையிலிருந்து விடுவார். அதனாலதான் அதற்கு செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபுஹ் தொழுகையில் அதிகமா சூரை யூசுப் தான் ஓதுவாங்களாம். செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபுஹ் தொழுகை தொழு வைக்கும் பொழுது அதிகமாக சூரை யூசுப் ஓதுவார் என்று வருகிறது. சங்கைக்குரியவர்களே, செய்தன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உள்ள குணங்கள்ல உள்ளது லையுனு ஸ்வஹ்பத் என்று வருகிறது. சில சில சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் தூக்கினா எல்லாத்தையும் ஒட்டாது. சில பிள்ளைங்க சில ஆட்டங்கள ஒட்டும், சில பேர் தூக்கினா ரொம்ப சத்தம் போட்டுருங்க. ஆனா சில பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் யாரும் கூப்பிட்ட உடனே பாஞ்சிரும் ஒட்டிக்கிறோம். இந்த தன்மை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மை இந்த தன்மை தானா லையுனு ஸ்வஹ்பான்னு சொல்றாங்க. யார்த்தையும் ஒட்டிக்கிடுவாங்களாம், யாரத்தையும் ஒட்டிக் கொள்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் ஒரு தடவை சொன்னாங்க, என் மீது பிரியம் வைத்தவர்களுக்கெல்லாம் எனக்கு தான் நஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்களாம். யாரெல்லாம் என் மீது அதிகம் பிரியம் வைத்தார்களோ அதன் வழியாக எனக்கு தான் நஷ்டம் வந்துச்சுன்னாங்களாம். ஏன்னா சிறுபிராயத்தில் அவங்களுடைய மாமி அவங்கள்ட்ட தான் பால் குடித்தார்கள். உங்களுடைய தகப்பனாருடைய உடன்பத சகோதரி உங்க மாமிட்ட தான் பால் குடித்தாங்க. மாமியிடத்தில் தான் வளர்ந்தார்கள் 2 வருஷத்துக்கு மேல. ஆனா பிள்ளையினுடைய அழகும் அது ஒட்டிக்கொள்ளும் தன்மையும் பிரிய இயலாத அதற்கு யூசுப் அலை இஸ்லாமுடைய அந்த மாமி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யூசுப் அலை இஸ்லாம் அவங்களை கூட்டு போறதுக்காக வேண்டி பெற்றோருடைய தரப்பிலிருந்து ஆட்கள் வந்துட்டாங்க. வந்த நேரத்தில் அவங்க பார்த்தாங்க, நம்ம பிள்ளையை நம்ம பிரிய வேண்டியது வருமேனு சொல்லி அவங்க ஒரு யுக்தி செய்தாங்க. பிள்ளையை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதன் மீது உள்ள ஒரு தேட்டத்திலும் பிரியத்திலும் அவங்களுடைய பொருளோடு அவங்க வச்சிருந்த அந்த பொருளோடு சேர்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொருளோடு ஒரு செம்ப தூக்கி உள்ள ஒளிச்சு வச்சுட்டாங்க. அவங்களுடைய சரியத்தை பொறுத்தவரையில ஒருவர் திருடர் என்று நிரூபணமாகிவிட்டால், திருட்டு குற்றம் செய்தார் என்று சொன்னால், யாரிடத்திலிருந்து பொருளை திருடினார் அவருக்கு இவர் அடிமை. தன்னிடத்திலேயே பிள்ளை இருக்க வேண்டும் என்ற ஆசையினால் அந்த காரியத்தை அவங்க மாமி செய்தான். அருமையானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைவுபடுத்தி காமிச்சாங்க, என் மாமி என் மேல ரொம்ப பிரியம் வச்சாங்க, அதனால எனக்கு திருட்டு பட்டம் கிடைச்சிச்சு. என்னுடைய மாமி என் மேல ரொம்ப பிரியம் வச்சாங்க, அதனால திருட்டு பட்டம் கிடைச்சிச்சு. என்னுடைய தகப்பனார் என் மேல ரொம்ப பிரியம் வச்சாக, அதனால கிணற்றுக்குள் போடப்பட்டு அடிமையாக நான் ஆக்கப்பட்டேன். இம்ராத்துல் அசீஸ், இம்ராத்துல் அசீஸ் அசீஸ் என்ற அந்த ராஜாவினுடைய மனைவி என் மீது ரொம்ப பிரியம் வைத்தார்கள், அதனால் ஜெயிலில் அடைக்கப்பட்டேன் சொன்னான். என் மீது பிரியம் வைத்தவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏற்பட்டது என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அந்த சூரத்தில் ஏராளமான நுட்பங்களை, ஏராளமான விஷயங்களை சூரை யூசுஃபில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும். சூரை யூசுஃபை நம்ம ஓத வேண்டும். அல்லாஹ் அஹ்சனுல் கசஸ் என்று சொன்ன காரணத்தினாலே அதை பற்றிய தஃப்ஸீர்களை, அதனுடைய விளக்கத்தை நாம் விளங்க வேண்டும். பெருமக்களே, சாதாரண வரலாறு அல்ல அது. கிணற்றில் வீசப்பட்ட ஒருவர் எகிப்தினுடைய அரசனாகிய வரலாறு. கிணத்திலே வீசப்பட்ட ஒருவர் எகிப்தினுடைய மன்னராகான வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு அவர்களுக்கு மாத்திரமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ, குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ எல்லோரும் உயர்வையும் வெற்றியையும் பெற்ற வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் வெற்றி பெறல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றோடு யாரெல்லாம் தொடர்பு கொண்டார்களோ அவர்களெல்லாம் உயர்வையும் பெற்றார்கள், வெற்றியையும் பெற்றார்கள். சில வரலாறுகள் இருக்கிறது, அதனுடைய தொடக்கம் நல்லா இருக்கும், தொடரும் கூட நல்லா இருக்கும், முடிவு நல்லா இருக்காது. உண்மையை சொன்னார் ஹரிச்சந்திரன் என்று உண்மைக்கு பெயராக ஹரிச்சந்திரனுடைய இதை சொல்வார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அரசனாக இருந்த ஹரிச்சந்திரன் கடைசியிலே திருவோடு ஏந்தி அவர் கடைசியிலே சுடுகாட்டில் நின்று அவர் அந்த வேலைகளை பார்ப்பதற்கு ஆனார் என்று சொல்லி முடிப்பார்கள் அந்த கதையை. முடிவு நல்லதாக இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அழகான வரலாறு, அழகான வரலாறு. மனித சமூகத்திற்கு படிப்பினையை தரக்கூடிய வரலாறு. மன்னர்களுக்கும் அவருடைய வரலாறு படிப்பினை, அடிமைகளுக்கும் படிப்பினை, சாதாரண மக்களுக்கும் படிப்பினையை தரக்கூடியது. ஏன் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு வரலாறாக அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹி இஸ்லாமுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். என்றால் இது மக்கி சூரா. ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மக்காவில் கடுமையான சோதனை, கடுமையான சோதனை. இந்த சிரமத்திற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அந்த சூரத்தினுடைய சுட்டி காண்பித்தான். தொல்லை கொடுத்தவர்களே கடைசியில் உங்களிடத்தில் சரணடைவார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரை யூசுஃபின் வழியாக நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா உணர்த்தி காண்பித்தார். என்ன, அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்தார்கள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே உறவினர்கள் விரோதிகளாக இருந்தார்களோ, அது மாதிரி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அலிஃபுல் காரிபி பின்னபி கதின் கலப் ألف الأقارب في النبي قد انقلب عينا فصار الأقربون عقاربا ألف الأقارب في النبي قد انقلب أقارب இந்த வார்த்தையில் உள்ள அலிப் இருக்கிறது. அகாரிப்னா உறவினர்கள் நமக்கு தெரியும். அந்த அகாரிப் என்பதிலே உள்ள அந்த அலிப் இருக்கிறதே சல்லாஸுடைய விஷயத்திலே அகாரிபுகளாக ஐனாக மாறிவிட்டது. உறவினர்கள் எல்லாம் விஷம் கொட்டும் தேள்களாக மாறிவிட்டார். அப்படிப்பட்ட உறவினர்கள் ஆரம்பத்தில் தொல்லை கொடுத்தார்கள். ஆனால் இவர்களெல்லாம் பின்னால் உங்களிடத்திலே உங்களுடைய நிலைகளை வந்து சரணடைவார்கள் என்பதை அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உணர்த்தி காட்டக்கூடிய உன்னதமான வரலாக சூரை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. சூரை யூசுப் என்று ஓதப்பட்ட சூரத்திலே வருகிறது பெருமக்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஏதோ நம்ம பழங்கால வரலாறு, மூசா நபி வரலாறு, ஈசா அப்படி அல்ல. இது இன்றைய காலகட்டத்திற்கும் நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டம் வரை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இன்றும் பெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சூரை யூசுப் சமீபத்தில் ஏற்படுத்திய புரட்சி என்ன தெரியுமா? சமீப காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஏற்படுத்திய புரட்சி. பொதுவா ஒரு 40-45 வயசு தாண்டும் பொழுது பலருக்கும் கூட அந்த கண்ணில் வந்து வெள்ளை புரை ஏற்படும். ஏற்படும் பொழுது அந்த புரையை நீக்குவதற்கு அறுவை சிகிச்சை தான் வழி, கொஞ்ச காலத்துக்கு முன்னால வர. ஆனால் சமீப காலத்திலே சூரை யூசுப் ஒரு புரட்சியை உலகத்தில் ஏற்படுத்தி தந்தது. கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த வெண்மை புரைக்கு அறுவை சிகிச்சை தான் மாற்று வழி, வேற ஒன்றும் வழி இல்லை என்று இருந்த நிலையிலே சமீப காலத்தில்தான் ஒரு சொட்டு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்திலே உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட்டிலே பதிவு செய்யப்பட்ட அந்த சொட்டு மருந்து இருக்கிறதே, 2 மாதம் தொடராக கண்ணிலே ஊற்றப்பட்டால் அதன் வழியாக அந்த வெள்ளை புரை மாறிவிடும் என்பதை இன்று ஐரோப்பிய நாடுகளிலேயும் அமெரிக்காவிலும் ரொம்ப பிரபலமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மருந்தினுடைய உபயோகம், அது என்ன மருந்து, கண்டுபிடித்தது யார், எதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த மருந்தின் வழியாக ஏற்பட்டது, அறுவை சிகிச்சையை விட்டு இந்த சொட்டு மருந்தின் வழியாக கூட இப்படிப்பட்ட மாற்று ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னார், எகிப்து நாட்டினுடைய பிரபலமான டாக்டர் அப்துல் பாசித் முகமது என்பவர்கள். டாக்டர் அப்துல் பாசித் முகமது என்பவர் தான் அந்த மருந்தை கண்டுபிடித்தார். அவர் இந்த மருந்தை எப்படி கண்டுபிடித்தார், இந்த மருந்தை எப்படி கண்டுபிடித்தார், அவர் அது சம்பந்தப்பட்ட ஆய்வை சொல்கிறார். அவங்க சொல்றாங்க, அந்த டாக்டர், நான் அதிகமாக சூரை யூசுப் ஓதுவேன். எங்களுடைய பள்ளியிலும் கூட அதிகமாக சூரை யூசுப் சுபுகிலே ஓதக்கூடிய பழக்கம் இருந்தது. சூரை யூசுபை எல்லாம் விட்டாரா அழகான வரலாறு என்று சொன்னான். சூரை யூசுபிலே உள்ள சில செய்திகள் இருக்கிறதே என்னுடைய கல்வியில் அதை பற்றி ஆய்வும் சிந்தனையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சூரை யூசுபிலே ஒரு சட்டை சுற்றி சுற்றி வரும். சில கதைகள்ல சில கதாபாத்திரங்கள் இருக்கும், இலக்கியவாதிகள் அதை அங்க அந்த சுவையக்காக கொண்டு வருவார்கள். அது மாதிரி அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல ஒரு 3 இடத்துல ஒரு சட்டை சுற்றி சுற்றி வரும். முதலாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் சட்டை வரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. முதலாவது அவங்களை காட்டு கூட்டு போறாங்க. கூட்டு போகும் பொழுது ஓனாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சகோதரர்கள் வந்து சொன்னாங்க. அவர்கள் அந்த சட்டையை பொய்யான ரத்தத்தை தேய்த்துக் கொண்டு வந்தார்கள். யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள். அதன் வழியாக நம்முடைய மகனார் இறக்கவில்லை என்பதை புரிந்தார். காணா போயிட்டாங்கிறது விளங்கினாங்களே தவிர இறந்து போயிடலைங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏனென்றால் அது சாயம் தோய்க்கப்பட்ட சாயம் கலந்த அந்த ஒரு நிலையிலா உள்ளதுதான் தவிர ஓனாயினுடைய ரத்தம் அல்லதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க ஒரு சட்டம் வரும். இரண்டாவது, யூசுப் அலி இஸ்லாமை தன்பால் ஈர்ப்பதற்காக இம்ராத்துல் அசீஸ் செய்த ஒரு யோசனை, ஒரு நிலை. ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு யூசுப் அலி இஸ்லாம துரத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா துரத்திக் கொண்டே வருகிறார்கள். அவர்களை தனிமையப்படுத்துவதற்காக துரத்தி வரும் பொழுது கதவு திறக்கப்பட்டு விட்டது. அசீஸ் வந்துட்டார், உடன் ஆட்களும் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் பழியை யூசுப் அலி இஸ்லாமின் மீது போட நினைத்த நேரத்தில் தான் அங்கேயும் ஒரு சட்டை வரும். சட்டை கிழிஞ்சிருக்குது. அந்த மன்னர் புரிந்து கொண்டார், இன்கான கமீசுஹு குத்த மின் குபுலின் ஃபஸதக்கத். சட்டை முன்பாகத்தில் கிழிஞ்சிருந்தா அந்த அம்மா சொல்றது உண்மை, சட்டை பின்பக்கம் கிழிஞ்சிருந்தா யூசுப் அலி இஸ்லாம் சொல்றதுதான் உண்மைங்கிறது சொன்னாங்க. இந்த வரலாறு விரிவாக சொல்ல இயலல்ல. அங்கேயும் ஒரு சட்டை வரும். எப்படி அவர்கள் வேட்டைக்கு அழைத்து சென்ற நேரத்தில் அங்கே ஒரு சட்டையை போல, இரண்டாவது இந்த ஒரு சட்டை குர்ஆன் யூசுப் அலி வரும். மூன்றாவது ஒரு சட்டை, ஃபல்குஹு அலா வஜ்ஹி அபி யாதி பஸீரா, என்னுடைய தகப்பனாரின் முகத்திலே கொண்டு போய் இதை போடுங்கள், 40 வருஷம் அவருடைய பார்வை மங்கி போய் பார்வை தெரியாமலாகிவிட்டதே, இந்த சட்டையை முகத்தில் போட்டா பார்வை வந்துடும் சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த ஆயத்தை டாக்டர் அப்துல் பாசித் முகமது அவர்கள் சொல்கிறார்கள், இது அதிசயம், ஒரு முஜிசா, இது ஒரு முஜிசா. ஆனாலும் கூட முஜிசாவுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. இந்த சட்டையை கொண்டு போய் அங்க போடுங்க பார்வை வந்துடும்னா அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை ஒரு நுட்பத்துடன் தான் ஒரு காட்டி செய்திருப்பான். சும்மா சட்டையை போட்டவொடனே பார்வை வருது அப்படிங்கறது அதுக்கு அர்த்தம் அல்ல. குர்ஆனை சிந்திக்க வேண்டிய முறையில் சிந்தித்தால் அதனால் வரக்கூடிய பயன்பாடுகள் கொஞ்சம் அலஞ்சம் அல்ல. 1967 அரபு இஸ்ரேல் யுத்தம் நடந்தது. இடையில ஒரு சின்ன செய்தி ஞாபகம் வருகிறது. 1967 அரபு இஸ்ரேல் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு பின்னாலே அதனுடைய கேப்டனாக இருந்த மும்தாஸ் மலிக் என்பவர் சொல்கிறார், மும்தாஸ் மலிக் சொல்கிறார், யூதர்கள் இன்றைய உலகத்திலே பல்வேறு விதமான சாதனைகளை புரட்சிகளை எண்ணிக்கையில் ஆட்கள் கம்மியா இருந்தாலும் கூட சில புரட்சிகளை இவர் செய்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, குர்ஆனை ஆய்வு செய்வதற்காக, குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை செய்வதற்காக ஒரு தனி கமிட்டின்னு வச்சிருக்கிறாங்க. அது குர்ஆனுடைய ஆய்வுகளை எல்லாம் அதில் உள்ள செய்திகளை எல்லாம் எடுத்து எடுத்து அதிலிருந்து நுட்பங்களை ஆய்வு செய்தார். அதுல ஒரு விஷயத்தை அந்த மும்தாஸ் மலிக் அந்த கேப்டன் சொல்லி காண்பிக்கிறார். குர்ஆன் ஸ்ரீ அல்லாஹு தஆலா ஆத் சமூது கூட்டத்தை பற்றி சொல்கிறான். ரப்பினுடைய வேதனை இறங்கியது, கல்மாறி பொழிந்தது, நெருப்பு வந்த இடத்திலே அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்கிறானே. இந்த ஆயத்தை ஆய்வு செய்தாங்க அந்த ஆய்வாளர்கள். அல்லாஹு தஆலா இவர்களை அழிப்பதற்காக நெருப்பை எந்த இடத்தில் பயன்படுத்தினான் என்று சொன்னால், நிச்சயமாக எந்த இடத்தில் இந்த அலாவு இறங்கியதோ அந்த இடத்திலே நெருப்பு பற்றும் சக்தி உள்ள ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும் என்று ஆய்வு செய்தார்கள். நெருப்பு பற்றக்கூடிய சக்தி உள்ள ஏதாவது ஒன்று அந்த இடத்தில் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த இடத்தில் நெருப்பை இறக்கியதாக ரப்பு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது இருக்கத்தான் செய்யும் என்று அவர்கள் வாழ்ந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்தால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்பவே அந்த இடங்களிலே பெட்ரோல் கிடைத்தது. திருமக்கள் குர்ஆனுடைய இந்த விஷயம் என்பது சாதாரணமானதல்ல. அதேபோல்தான் டாக்டர் அப்துல் பாசித் அவர்கள் ஆய்வு செய்தார். சட்டையை தூக்கி போட்ட உடனே பார்வை வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சட்டையில் அப்படி என்ன இருக்குது? ஒரு சட்டையை தூக்கி மேல போட்ட உடனே பார்வை வருதுன்னா சட்டையில என்ன இருக்கும்? அது ஒரு அற்புதம், மொழிதான். நாம் அந்த கண்ணோட்டத்தோடு மாத்திரம் முடிக்க வேண்டியதில்லை. ரப்பு செய்தான் என்றால் அதிலே பலவிதமான ஹிக்மத்துகள் நுட்பங்கள் இருக்கும் என்று சொன்ன. சட்டையில என்ன இருக்கும்? அதில் வியர்வை இருக்கும். வியர்வையினுடைய தன்மைகள் உடம்பினுடைய அந்த வாடை இருக்கிறது, அந்த சட்டையில் இருக்கும். வியர்வையினுடைய அந்த வாடை அதுல இருக்கும். எனவே அந்த டாக்டர் என்ன செய்தாங்களான்னு சொன்னா, ஒரு குழு அமைத்து மனித வியர்வை சம்பந்தப்பட்ட ஆய்வில் ஈடுபட்டார். இந்த வியர்வைக்கும் கண் பார்வை தொடர்பான காரியத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல் தெரிகிறது. அல்லாஹு தஆலா சொல்வதில் ஒரு நுட்பம் இருக்கும் என்று ஆய்வு செய்தார். மனிதனுடைய வியர்வையை ஆய்வு செய்து பார்வைகள் குறைந்து போன எலிகளுக்கு இந்த வியர்வை துளிகளை சில விதமான நிலைகளை கொண்டு சேர்த்து அந்த எலிகளுக்கு கண்ணில் அதை ஊத்தி பார்த்தார். பார்வை குறைந்த எலிகளுக்கு பார்வை பிரகாசம் ஏற்பட்டது. பார்வை குறைந்து போன எலிகளுக்கு பார்வையிலே வெளிச்சம் கிடைத்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 600 மனிதர்களுக்கு அதனை சோதனை செய்து பார்த்திருக்கிறார். டாக்டர் அப்துல் பாசித் முகமது 600 மனிதர்களுக்கு சோதனை செய்து பார்த்திருக்கிறார். 90% மேல் அதிலே வெற்றி. அதற்கு பிறகுதான் தான் சம்பந்தப்பட்ட தான் ஆய்வு செய்த அந்த வியர்வை சம்பந்தப்பட்ட அந்த துளிகளிலே ஆய்வு செய்து அதை எடுத்து சுவிட்சர்லாந்திலே உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு குர்ஆனிக் மெடிசன் என்ற பெயரால் தான் இந்த மருந்து வெளிப்பட வேண்டும், குர்ஆனிக் மெடிசன் என்ற பெயரால் இந்த மருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மருந்து இன்று ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ரொம்ப பிரபலமானது. அது மனிதனுடைய கண்களில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளை குறையை அகற்றி கண்களுக்கு பிரகாசத்தை வெளிச்சத்தை ஏற்படுத்தி தருவதிலே குர்ஆனுக்கு மெடிசன் என்ற இந்த மருந்து இருக்கிறதே, தன்னிகரல்லாத வெற்றியை தேடித்தந்தது என்பது இந்த காலகட்டத்தில் நிரூபிக்கப்பட்ட வரலாறு திருமக்களே. என்றால் அது சூர யூசுஃபினுடைய அதிசயம். அது சூர யூசுஃபின் அல்லாஹு தஆலா சொல்லித் தந்த அந்த காரியத்தை ஆய்வு செய்த காரணத்தினால், அதனுடைய நுட்பங்களை ஆய்வு செய்த காரணத்தினால், ஏதோ ஒரு பழங்கால வரலாறு என்பதல்ல, காலங்களை கடந்து காலங்களையெல்லாம் கடந்து இன்றும் கூட அந்த சூர யூசுஃப் நமக்கு பல்வேறு விதமான செய்திகளை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். அதே போல சூர யூசுஃப் இருக்கிறது அறிவியல் உலகத்திற்கு இன்றும் ஒரு சவால். பெருமக்கள் சூர யூசுஃபை ஆய்வு செய்ய வேண்டிய நிலையிலே ஆய்வு செய்தால் குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் இன்றைய காலகட்டத்திற்கும் அறிவுலகத்திற்கும் சூர யூசுஃப் ஒரு சவால் என்று சொல்கிறார். என்ன சவால்? சூர யூசுஃபில் அல்லாஹால கனவுகளை பற்றி பேசுவான். பிரதானமான 3 கனவுகள் சூர யூசுஃபிலே 3 கனவுகள். ஒன்று அதற்கு யூசுஃப் அலை இஸ்லாமே கண்ட கனவு, இன்னி ரஐது அஹத அஸர கௌகபா வஷம்ஸ வல் கமர ரஐதுஹும் லி சாஜிதீன், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை எனக்கு அவைகள் அடிபணிந்து நிற்கிறது என்று யூசுஃப் அலை இஸ்லாம் ஒரு கனவு கண்டாக இருந்தது. யூசுஃப் அலை இஸ்லாமே கண்ட கனவு ஒன்று. அதேபோல அந்த நாட்டினுடைய மன்னர் 2 கனவு கண்டார். இந்த 3 கனவுகளை பற்றி சூர யூசுஃபில் வரும். பிரதானமாக கனவை கொண்டு தான் ஆரம்பிக்கும் சூர யூசுஃப், கனவு கொண்டுதான் கிட்டத்தட்ட முடியும். இந்த கனவினுடைய விளக்கத்தோடு தான் சூர யூசுஃப் கிட்டத்தட்ட அதனுடைய நிறைவு கட்டத்தை எய்தும். அந்த சூர யூசுஃபிலே அல்லாஹு தஆலா பிரதானமாக அந்த அரசர் கண்ட 2 கனவுகள், கொழுத்த பசுக்கள் மெலிந்த பசுக்களை அடித்து சாப்பிடுகிறது, செழுமையான 7 நெற்கதிர்கள் காய்ந்த 7 நெற்கதிர்களை விழுங்குகிறது. இப்படி அரசர் கண்ட 2 கனவுகளும் யூசுஃப் அலி இஸ்லாம் கண்ட ஒரு கனவும், இந்த 3 கனவும் தான் சூர யூசுஃபிலே பிரதானமாக இருக்கக்கூடிய காரியங்களில் உள்ளது. சில காரியங்கள் அதை சுற்றி சுற்றி வரக்கூடியவை, வெளியிலே சட்டை 3 இடத்தில் வருவதைப் போல இந்த 3 கனவுகளை பற்றி சூர யூசுஃபில் அல்லாஹு தஆலா சொல்லிக் காண்பிக்கிறார். பெருமக்களே, குர்ஆனுடைய நுட்பம் என்பது சாதாரணமானது. இன்றைய அறிவுலகத்திற்கும் கூட, இன்றைய அறிவியல் உலகத்திற்கும் சூர யூசுஃப் சவால் விடுகிறது. என்ன கனவுன்னா என்ன? இந்த உலகத்தில் அது சம்பந்தப்பட்ட அறிவியல் நுட்பங்கள் எவ்வளவோ வந்துருச்சு உலகத்தில். கனவுன்னா என்ன? தீர்க்கமான ஒரு கருத்தை இதுவரை துன்யாவில் கண்டுபிடிக்கப்படவில்லை. பெருமக்கள், இன்றைய உலகத்திலும் இந்த 100 ஆண்டிலும் சரி, அறிவியலுடைய வெளிச்சம், அறிவியலுடைய பிரகாசம், அறிவியலுடைய மகத்தான வெளிப்பாடுகள் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்திலேயும் கூட கனவை பற்றிய தீர்க்கமான ஒரு நிலை உலகத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் சூர யூசுஃப் உலகத்திற்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. கனவுன்னா என்ன? கனவு ஏன் ஏற்படுகிறது? கனவிற்கு விளக்கங்கள் உண்டா என்பது சம்பந்தமாக உலகத்தில் என்ன ஆய்வு செய்யப்பட்டிருக்குதுன்னா, கனவை பற்றி உலகத்தில் அதிகம் ஆய்வு செய்தவர்கள் ரஷ்யாக்காரர்கள். உலகத்திலேயே கனவை பற்றி அதிகமான ஆய்வு செய்தவர்கள் வரலாற்றில் நாம் படித்து பார்த்தால் ரஷ்யாக்காரர்கள் தான் கனவை பற்றி ரொம்ப ஆய்வு செய்திருக்கிறார். ஆனால் அவ்வளவு ஆய்வு செய்தாங்களே தவிர அதனுடைய இறுதி எழுகி அவர்களால் தொட முடியவில்லை. கனவினுடைய இறுதி எதுகை தொட முடியல. கனவு எதுக்கா வருது? கனவுனா என்ன? எதற்காக ஒரு மனிதனுக்கு கனவு ஏற்படுகிறது என்றால், அவ்வளவு ஆய்வு செய்து முடிவாக அவர்கள் சொன்னது நத்திங், அதனால ஒண்ணுமில்லன்ட்டா. அதுதான் கனவுனுடைய ஆய்வு, ஆய்வுடைய முடிவு அதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உடல்நிலைக்கு ஏற்ப ஒரு நிறம் வரும், அந்த நிறத்திற்கு ஏற்ப கனவுகள் அமையும் என்றெல்லாம் சொன்னார்களே தவிர, கனவை பற்றிய தீர்க்கமான ஒரு நிலையை அவ்வளவு ஆய்வு செய்த ரஷ்யாக்காரர்களுக்கு கூட சொல்லி முடிக்கவில்லை. கனவை பற்றி அதற்கு பிறகு உலகத்தில் மிக அதிகமாக ஆய்வு செய்தவர் யாருன்னு சொன்னா, உளவியல் அறிஞர் ஃப்ராய்டு என்பவர். ஃப்ராய்டு என்பவர் தான் கனவு சம்பந்தப்பட்ட ரொம்ப பெரிய ஆய்வை செய்து பெரிய நூலை எழுதியிருக்கிறார். த இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். பல மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த உளவியல் அறிஞரான ஃப்ராய்டு தான் கனவு சம்பந்தமா அதுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஆய்வை செய்திருக்கிறார். பெருமக்களை, இது குரானுடைய தத்துவத்திற்காக நான் சொல்கிறேன், சூரை யூசுஃபினுடைய மகிமைக்காக சொல்கிறேன், அது இன்றைய காலகட்டத்திற்கும் அறிவு புரட்சியை தந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். அந்த ஃப்ராய்ட் அவ்வளவு ஆய்வு செய்து அவர் மட்டும் ஒரு கனவினுடைய விளக்கங்கள்ல ஒரு விஷயத்தை சரியாக கண்டுபிடிச்சார், ஒரே ஒரு விஷயத்தை. அவரும் இறுதி எழுகையை தொடவில்லை. ஒரு விளக்கம் சொன்னார், அடக்கி வைக்கப்பட்ட எண்ணங்களின் பிரதிபலிப்புத்தான் கனவுகள் என்று சொன்னார். மனிதனுடைய உள்ளத்திலே அடக்கி வைக்கப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, அந்த எண்ணங்களுடைய வெளிப்பாடுகள் தான் கனவு என்றுதான் ஒன்றை சொன்னாரே தவிர, அது சம்பந்தப்பட்ட கனவு சம்பந்தப்பட்ட மற்ற எல்லா விவரங்களையும் அதனுடைய இறுதி எழுகையை தொட்டு அவரும் கூட சொல்லவில்லை. ஆனால் சூரை யூசுப் கனவை பற்றி சொல்கிறது. அல்லாஹு தஆலா அதிலே கனவை சொல்கிறான். சூரை யூசுப்ல என்ன கனவு வருது, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை விட, விளக்கம் என்ன என்பதை நாம் கேட்பதற்கு முன்னால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். மார்க்கம் கனவை மூன்றாக பிரித்து சொல்கிறது. ஒரு ஆள் கனவு காண்கிறார் என்ன, கனவுங்கிறது மூணு வகை. ஒன்னு ஹதீசு நஃப்ஸ், ஒன்று ஹதீசு நஃப்ஸ் மனதினுடைய பிரமைகள், மனதினுடைய ஊசலாட்டங்கள். இந்த ஹதீசு நஃப்ஸ்ல வரக்கூடிய கனவு இருக்கிறது தெளிவா இருக்காது, கனவு கண்ட மாதிரி இருக்கும், எழுந்திருச்சு தெளிவா சொல்ல தெரியாது, அது தெளிவா இருக்காது. சமயத்தில் நல்ல தூங்கிட்டு முடிச்சு எழுந்திருச்சு கனவு கண்டிருப்போம், நம்ம சுயதேவை அழைஞ்சா முடிச்சுட்டு போனா அதனுடைய தொடரும் கூட வந்துகிட்டு இருக்கும், என்ன தெளிவா சொல்ல தெரியாது, நம்ம கனவு கண்ட மாதிரி இருக்குமே தவிர, இது இந்த மனதினுடைய பிரமைகளின் வெளிப்பாடு தான் இந்த கனவு. சன்னாசனம் கனவை மூணா பிரிச்சு சொன்னாங்க. முதலாவது ஹரியசு நர்ஸ், மனதினுடைய பிரமைகள் என்று சொன்னார். கனவுல இரண்டாவது வகை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹதீரு ஷைத்தான், ஷைத்தானுடைய பயமுறுத்துதல். இது கனவுடைய இரண்டாவது வகை. உலகத்தில் யாரும் இதை தொடவே இல்லை பெருமக்களே. உலகத்தில் யாரும் கனவு சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்தவர்கள் யாரும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னதும் இல்லை, இதை தொடவும் இல்லை, இந்த எல்கைக்கு வரவும் இல்லை. ஸல்லல்லாஹு கனவு மூணா பிரிச்சு சொன்னாங்க. முதலாவது ஹதீசு நஃப்ஸ், மனதினுடைய பிரமைகள். ரெண்டாவது சைத்தானுடைய பயமுறுத்துதல். ஹதீஸ்ல வருது, சல்லாசமிடத்தில் ஒரு ஆள் வந்தான், நாயகமே நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். நாயகம் சல்லாசில என்னன்னு கேட்கிறாங்க. நான் நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னால் என் தலை தனியா போய்கிட்டு இருக்குதுன்னு. நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன், முந்த மாத்திரம் நான் வர்றேன், எனக்கு முன்னால் என் தலை தனியா போய்கிட்டு இருக்குதுன்னா. சல்லாசலம் சொன்னார்கள், லா தத்தஹத்தஸ் மனானிக், உங்களுடைய கனவுல சைத்தான் விளையாடுற இந்த விளையாட்டை யார்த்தையும் சொல்லாதீங்க, விட்டுருங்க. சைத்தானுடைய எச்சரிக்கை, சைத்தானுடைய பயம் காட்டுது கனவனுடைய இரண்டாவது வகை. மூணாவது கனவினுடைய மூணாவது வகை சாதிகா, உண்மையான கனவு. பெருமக்களே, கனவினுடைய நிலைவாறு என்பது இந்த மூன்று. இந்த பயமுறுத்தக்கூடிய இந்த நிலைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு. ஒவ்வொரு கனவுக்கும் என்ன செய்யணும் இருக்குது. முதலாவது மன திறமைகளினால் வரக்கூடிய கனவு பொருட்படுத்தப்பட வேண்டியதல்ல, அது பொருட்படுத்தப்பட வேண்டியதில்லை. சைத்தானுடைய ஊசலாட்டங்களால் பயமா இருக்குது கனவுங்கிறது இருக்குது. அல்லாமா இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி தனி கிதாப் எழுதியிருக்கிறார். உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால், சஹாபாக்களுக்கு பின்னால், சாலிஹீன்களுக்கு பின்னால் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றதில் பெரிய இமாமாக திகழக்கூடியவர்கள் அல்லாமா இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்.
அவங்களுடைய நிக்காகல 17 பதிரியங்கள் கலந்தார்களாம். 17 பதிர் சஹாபாக்கள் அவங்களுடைய நிக்காகல கலந்துட்டு இருந்தாங்களாம். இவனு சேரி ரஹமத்துல்லாஹி அவங்க தான் அதுல இமாம். தனி கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த முக்கத்திமாவை படிச்சு பார்த்தாலே அவங்க எழுதின கிதாபுக்கு ஒரு முக்கத்திமா இருக்குது. தாஹீருல் அனாம் ஃபீ தாஹீருல் மனாம் 4 வால்யூம் கொண்ட பெரிய நூல். அதனுடைய முக்கத்திமாவை எழுதுறாங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஆயத்தை சொல்வாங்க. ஒவ்வொரு கனவுக்கும் அந்த ஆயத்துகள் எல்லாம் பார்த்தா இந்த கனவுக்கு இப்படி ஒரு பொருத்தமான ஆயத்து. நீ சொல்ல போனா கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்காக வேண்டியே குர்ஆன் வந்திருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அந்த ஆயத்துகளை பார்த்தா இப்னு சீரி ரஹ்மத்துல்லாஹி அப்படி பொருத்தமான ஆயத்துக்களை சொல்வார். யாராவது வாழ்க்கையில சாமி கொத்த கனவுல கண்டா நாம் இப்னு சீரி எழுதுறாங்க. நிறைய பணம் செல்வ வரப்போகுதுன்னு அர்த்தமா சொல்றாங்க. நீ முயற்சி பண்ணி பாருங்களேன். யாராவது சாமி கொத்த நிறைய கனவுல கண்டோம்னு சொன்னா நிறைய பணம் செல்வ வரப்போகுதுன்னு அர்த்தமா. என்ன அல்லாஹு தாலா காரூனுடைய செல்வத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்வத்தி உலில் குவ்வா அல்லாஹ் சொன்னான். அவனுடைய சாவி கொத்துகள் இருக்கிறதே அதை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த 60-70 ஒட்டகைகள் தேவைன்னு அல்லாஹ் சொன்னான். செல்வத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சாவி கொத்துகளை சொன்னான். எனவே வாழ்க்கையில சாவி கொத்துகளை கனவிலே கண்டால் நிறைய செல்வம் வரப்போகுது. ஒவ்வொரு கனவுக்கும் ஆயத்துகளை சொல்லி ஹதீஸுகளை சொல்லி பொருத்தமான விளக்கத்தை சொல்வார்கள் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதுல இந்த ஹதீஸ் நஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனப்பெருமைகள் இருக்கிறதே அதை பற்றி நாம பொருட்படுத்த வேண்டியதில்லை. சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் கெட்ட கனவுகள் வந்துச்சுன்னு சொன்னா ஹதீஸ்ல சில காரியங்களை செய்யணும்னு வருது. ஒரே பயங்கரமான கனவா இருக்கு, பயமா இருக்கு, எழுந்திரிச்சு பார்த்தாலும் படபடபடன் மனசு அடிக்குது, கெட்ட கனவு மாதிரி தெரியுது. சொன்னாங்க சில வழிகள் சொன்னாங்க. நாம அதை செய்துட்டா போது அதை பத்தி பொருட்படுத்த வேண்டியதே இல்லை. அதனால ஒரு கெடுதலும் ஏற்படாது. என்ன சொல்லி தந்தவர்கள் சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கெட்ட கனவா எழுந்திரிச்சு பாக்குறீங்க, பயமா இருக்குதா, இடது பக்கம் 3 தடவை லேச துப்பிக்கங்கன்னு சொன்னாங்க. இடது பக்கம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதை ஓதிட்டு இடது பக்கம் லேசா துப்பிக்கங்க. பார்த்து துப்புங்க, ரொம்ப காரி துப்பிடாது, யாராவது பக்கத்துல படுத்திருப்பா. லேசா 3 தடவை என்ன செய்யணும், துப்பணும். அதுக்கு பிறகு ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல வருது, நீங்க உங்க பொசிஷனை கொஞ்சம் மாத்தி படுங்க. எந்த பக்கமா படுக்கிறீங்களோ அதை விட்டு கொஞ்சம் மாத்தி திரும்பி படுங்க. அந்த பக்கம் திரும்பினீங்களோ அந்த பக்கம் திரும்பி படுங்க. என்ன அது? உடல் ரீதியாகவே உங்களுக்கு ஒரு மனோநிலையை மாற்றக்கூடிய ஒரு தன்மை அது. இந்த கெட்ட கனவுனால எந்த இடையூறு வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொல்லாது. யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்ல, சொல்லாட்டா எனக்கு மனசு வெடிச்சிடும், அந்த வேலையே கூடாது. சொன்னாதான் ஆபத்து. நீங்க இடது பக்கம் திரும்பி படுத்துட்டு இடது பக்கம் துப்பிட்டு உங்க பொசிஷனை மாத்தி படுத்துக்கங்க. ரொம்ப பயமா இருந்தா ஃபலக்கு நாசு ஓதிக்கங்கன்னு ஒரு ஹதீஸ்ல வருது. சூரத்துல் ஃபலக்கும் நாசு ஓதிக்கொள்ளுங்கள் என்று வருகிறது. இன்னும் பயம் விடாட்டா 2 தொழுதுக்கங்கன்னு ஹதீஸ்ல வருது. யார்த்தையும் சொல்லாட்டா அந்த கனவுனால ஒரு கெடுதல்களும் இல்லை. 3 கனவு இருக்குது, அதுதான் முக்கியமான கனவு. ரூய சாதிகா உண்மையான கனவு. சூர யூசுஃபில் வரக்கூடிய 3 கனவுகளும் அந்த கனவுகள் தான். உண்மையான கனவுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் பார்த்தது போல் அப்படி நடக்கும் அர்த்தம் அல்ல. நம்ம பார்த்த மாதிரி அப்படி நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அந்த கனவுக்காக அந்த பார்த்தது இருக்கிறது அது பலிக்கும், அதனுடைய விளைவுகள் உண்டாகும். நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு 6 முன்னால் வரை அவர்களுக்கு உண்மையான கனவுகள் இருந்தது என்று ஹதீஸ்ல வருது. அது ருய சாதிகம். இன்றைக்கு உலகத்தில் சூர யூசுப் உலகத்திற்கு சவால் விடுதுன்னு சொல்றமே, இந்த உண்மையான கனவு உண்மை கனவு என்பதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் யாருமே இல்லை. இன்றைய உலகத்திற்கும் கூட அதை பற்றி சொன்னவர்கள் யாரும் இல்லை. இந்த கனவினுடைய நிலை, கனவு வந்து பலிக்கும், சில விளைவுகளை உலகத்தில் உண்டாக்கும். அதுலேயும் அஸ்தகுர்யா பில்லா சஹார், சஹர் நேரத்தில் காணும் கனவு இருக்கிறதே இன்னும் சீக்கிரமா அதனுடைய பலன்கள் வெளியில வந்துடும். கனவுக்கான பலன்களின் அதிகபட்ச காலத்தை எழுதுகிறார்கள் 50 ஒரு கனவுக்கு பலன் இருக்குதே அதிகபட்சமா எவ்வளவு சொன்ன 50 அதை தாண்டி கனவுக்கு வணக்கம் இல்லை. பலன்கள் என்பது அதை தாண்டி அல்லங்கிறதா. 50 தான் அதனுடைய உச்சகட்டம். அதனுடைய ஆரம்பம்ங்கிறது பகல்ல கண்டது, நம்ம சகர் நேரத்தில் கண்டது பகல்ல கூட நடந்துடலாம். தொடக்கம் உச்சகட்டம் 50 வருஷம் நடந்துறாங்க. செய்தி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஅலா கனவு கண்டாங்க இல்லையா? வரலாற்றில் அப்படி ஒரு செய்தி வருகிறது. அவங்க கனவுல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வர்றாங்க. ஏதோ போல ஏதோ பொருள் எடுத்து விளம்புறாங்க, ஏதோ பொருள் எடுத்து விளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அலிகள்லான்னு கை நீட்டி வாங்கிட்டாங்க, வாங்கி வாயில போட்டாங்க, ரொம்ப ருசியா இருந்துச்சு. ரெண்டாவது கை நீட்டிட்டாக இன்னும் தடவை தந்தா நல்லா இருக்குமே, கூட ருசியா இருக்குதுன்னு கனவுல கையை நீட்டினாங்க. சல்லாசன விளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு தர எல்லாருக்கும் ஒரு பங்கு வைக்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பங்கு கொடுக்க முடியாது? நீதியின் திருவுருவான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுக்க முடியாது அல்லவா? போயிட்டாங்க. இது சஹர் நேரம், பள்ளிக்கு வர்றாங்க, ஜனாதிபதி தொழு வைக்கிறார்கள். தொழு வச்சு முடிச்சு அங்கே ஏதோ பொருள் வந்திருக்கிறது. அதற்கு உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு அதை எடுத்து விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள். வாங்கும் வரிசையிலே அலி இப்னு அபி தாலிப் தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கை நீட்டினாங்க, வாங்கி வாயில போட்டாங்க, ரொம்ப ருசியா இருந்துச்சு. ரெண்டாவது கையை நீட்டினாங்க. நைட்ல இரவுல சல்லாசலம் தந்திருந்தா நானும் தந்திருப்பேன். சல்லாசலம் இரவுல உங்களுக்கு தந்திருந்தால் நானும் தந்திருப்பேன். அது ஆழமான பார்வையினுடைய உச்சம் அது. திருமக்களே, கனவினுடைய விளக்கம் என்பது கொஞ்ச நேரத்திலும் அதனுடைய பலன்கள் வெளிப்படலாம், அதிகபட்சமாகவும் ஏற்படலாம். ஆனால் ரூய சாதிகா உண்மையான கனவினுடைய விளக்கம் என்பது 50 வருஷம் வரை அதனுடைய விளைவுகள் நடக்கலாம் என்று பெருமக்கள் அதனுடைய விளக்கத்தை எழுதுகிறார். சூரை யூசுவில் வரக்கூடிய 3 கனவுகளுமே உண்மை கனவுகள். கனவுகள் உலகத்திலே பறித்தது. ஆனா கனவுக்கான விளக்கம் நேரடியா இருக்கணுங்கிறது இல்ல, பார்க்கிற மாதிரியே நடக்கணுங்கிறது இல்ல. ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது. அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், கண்மணி நாயகம் சல்லாசனுடைய சின்னம்மா அன்னை உம்முல் ஃபதல் அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க ரலியல்லாஹு அன்ஹா. சல்லாசனுடைய மேனியிலிருந்து ஒரு சதைத்துண்டு கடந்து வந்து அவங்க மடியில வந்து விழுது. அப்படி ஒரு கனவு கண்டாங்க. சல்லாசனுடைய மேனியிலிருந்து உங்களுடைய முபாரக்கான உடலில் இருந்து ஒரு சதைத்துண்டு கலந்து வந்து மடியில விழுவதா கனவு கண்டாங்க. இது நல்ல கனவா கெட்ட கனவான்னு தெரியல. கனவுகளையுடைய என்ன செய்யணும் சொல்லிட்டு வந்தேன். கெட்ட கனவு கண்டா யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நல்ல கனவு கண்டா சொல்லலாமா? சொல்லலாம், எல்லாத்திலையும் சொல்லக்கூடாது, எல்லாத்திலையும் சொல்லக்கூடாது. அதனுடைய விளக்கம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்கலாம். தபீர் தெரிந்தவர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட கேட்கலாம். ஹபீபன் அவர் ஹபீபான் ஹதீஸ்ல வருது. உங்களுக்கு பிரியமான ஆட்கள்ட்ட சொல்லலாம், அல்லது அதை பற்றி உண்டான விவரம் தெரிந்த ஆட்கள்ட்ட சொல்லலாம். கெட்ட கனவு ஹபீபிட்டு சொல்லக்கூடாது, லதீபிட்டு சொல்லக்கூடாது. நல்ல கனவா இருந்தால் உங்களுக்கு பிரியமான ஆண்களா இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம். கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர்களாக இருந்தால் சொல்லலாம், மத்த யாரையும் சொல்லக்கூடாதுங்கிறது. அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு கனவு கண்டாங்க. எந்த கனவா இருந்தாலும் சல்லாத்துட்ட சொல்லலாமே. அதனால அவங்க வந்து சொல்றாங்க, நாயகமே எனக்கு மனசு பதட்டமா இருக்குது, இப்படி ஒரு கனவு கண்டேன். பொதுவா நம்மள்ட்ட யாராவது வந்து அப்படி நான் ஒரு கனவு கண்டேன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க, ஹதீஸ்ல வருது நாம சொல்ல வேண்டிய முதல் வாசகம் என்ன? யாராவது வந்து நம்மள்ட்ட இப்படி ஒரு கனவு கண்டா சொத்து, இப்படி ஒரு கனவு கண்ட என்னன்னு கேட்டா, ஹைரன் ராயித்த, நீங்க பார்த்தது நல்லதுதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும் ஹதீஸ்ல வருது. எந்த கனவா இருந்தாலும் அதுக்கு பிறகு அந்த கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர்களாக இருந்தால் அதற்கான விளக்கத்தை சொல்லலாம். முதலாவது சொல்ல வேண்டிய வாசகம் ஹைரன் ராயித்த, நல்ல கனவு தான் கண்டிருக்கிறீங்க. சல்லாசமிடத்திலே வந்து அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சல்லாசன உடனே சொன்னாங்க, ஹைரன் ராயித்தி, நல்ல கனவுமா, நல்ல கனவு கண்டிருக்கிறீங்க. சல்லாசன அதுக்கான விளக்கத்தையும் சொன்னார். இதுதான் பலிக்கும் சொல்றேன், நடக்கிற சொல்ற மாதிரியே மேனையிலிருந்து சதை துண்டு வந்து கலந்து விடணும்னு அர்த்தம் அல்ல. சல்லாசன அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கருவுற்று இருக்கிறார்கள், அவங்க சீக்கிரமா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறார்கள், அந்த குழந்தையை நீங்கள் உங்கள் மடியில் வைப்பீர்கள், பாத்திமா என் சதை துண்டு அல்லவான்னு கேட்டாங்க சல்லாசன். ஹரிசர் நிறைய வருது, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய சதை துண்டுன்னு சொன்னாங்க. எனவே நீங்கள் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளையை, என் பேர குழந்தையை உங்க மடியில வச்சிருப்பீங்கன்னா அது என் சதை துண்டு அல்லவா, அதுதான் அந்த கனவுக்கு விளக்கம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, கனவுல வந்து 3 வகை, அர்ருய சாலிகா, நல்ல கனவு என்பது. வரலாற்றிலே இந்த நல்ல கனவுகளுக்கான பலன் இருக்கிறது, நேரடியா இருக்கணுங்கிறது அல்ல, ஆனால் நல்ல கனவுகளுக்கான பலன் இருக்கிறது என்பதை சூரா யூசுப் இன்று உலகத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கிறது. கனவு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய ஆய்வுகள் உலகத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் யாருமே இந்த பூய சாதிகாவை பற்றி உலகத்தில் தெளிவாக சொன்னவர்கள் இல்லை. அதனால்தான் சொல்கிறோம், சூரை யூசுப் இன்றைய நவீன அறிவியல் உலகத்திற்கும் கூட அது சவாலிட்டுக் கொண்டிருக்கிறது. கனவு சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சூரை யூசுஃபை தொடாமல் ஆய்வு செய்ய இயலாது. சூரை யூசுஃபை அவர்கள் போதாமல், அதை பற்றி விளக்கத்தை தெரியாமல் உலகத்தில் அந்த ஆய்வை நிறைவு செய்ய முடியாது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லிக்காட்டுவார். அருமையான பெருமக்களை, அதனால கனவுங்கிறது அப்படியே நேரடியா இருக்கிறோங்கிறது இல்லை, ஆளை பொறுத்து மாறுமா. கனவுனுடைய விளக்கம்ங்கிறது ஆளை பொறுத்து மாறும், இடத்தை பொறுத்து மாறும். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபில் சொல்றாங்க, ஒரு ஆள் வந்து கனவு கண்டு சொன்னாங்களாம், அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட பாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னாங்க. நான் பாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன், அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உங்களுக்கு சீக்கிரம் ஹஜ்ஜினுடைய நசீவு கிடைக்கும் சொன்னாங்களாம். அல்லா நமக்கும் அந்த நசீவை தந்தரல வேண்டும். உண்மையானவர்களே, அது நம்ம இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உங்களுக்கு சீக்கிரம் ஹஜ்ஜினுடைய நசீவு கிடைக்கும். அதே சபையிலேயே கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு ஆள் வந்தார், நான் பாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னாங்களாம், உங்களுக்கு திருட்டு பட்டம் கிடைக்கும் சொன்னாங்களாம், இங்க திருட இருக்கிற பட்டம் கிடைக்கும் நாங்களாம். என்ன ஒரு ஆளுக்கு இப்படி இன்னொரு ஆளுக்கு இப்படி, கண்ட கனவு ஒரே மாதிரி தானே, ஆனா விளக்க வித்தியாசமா இருக்குதுன்னு சொன்னா இந்த ரெண்டு ஆயத்தையும் ஓதி காமிச்சாங்களாம். வாழ்வின் பின்னாசி பில் ஹஜ்ஜி, அல்ல குரான் சரீபிலே அறிவிப்பு செய்தல் அதான் என்ற வார்த்தையை ரெண்டு இடத்துல உபயோகிக்கிறான். இப்ராஹிம் அலை இஸ்லாம் இடத்திலே வாழ்வின் பின்னாசி பில் ஹஜ், ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுங்க என்று சொல்கிறான். அந்த இடத்துல அதான்ங்கிறது வருது. இதை சூர யூசுப் இன்னொரு இடத்துல நல்லா சொல்வான், இன்னைக்கும் அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்தார், உங்கள் ஒரு ஆள் திருடர், நீங்கள் திருடர்கள் என்று அறிவிப்பு செய்தார் என்று வருகிறார். அப்ப ரெண்டு இடத்துல ஓரிடத்திலே குற்றத்திற்கான வெளிப்பாடு என்று அறிவிப்பு செய்ததாக குரானிலேயே விளக்க வருகிறது. இன்னொரு இடத்துல ஹஜ் தொடர்பா வருகிறது. அப்ப ரெண்டையும் எப்படி விளக்கம் வைக்கிறது? நல்ல மனிதனாக இருந்தார், கனவு கண்ட மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் சீக்கிரம் ஹஜ்ஜுக்கு போவார் அர்த்தம். கனவு கண்ட மனிதர் கெட்ட குணமுள்ளவராக, கெட்ட தன்மை உள்ளவராக இருந்தால் அவர் ஏதோ ஒரு பாவத்தில் ஈடுபடப் போகிறார் என்பதை அதற்கான விளக்கம் என்பதை அல்லாஹ் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிக் காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, உலகத்திலே கனவு என்பது, நல்ல கனவு என்பது, அது பறிக்கும், அதனுடைய விளைவுகள் என்பது உலகத்தில் ஏற்படும் என்பதைத்தான் இந்த ஆயாத்துகள் நமக்கு சொல்லிக் காண்பிக்க. கனவு கண்டாச்சு, கனவுக்கு விளக்க யார்கிட்ட கேட்கிறது என்றால் அதை நாம் அடிப்படையா வழங்கிக்கிறோம். முதல்ல நமக்குள்ளேயே முடிச்சுக்கிறது நல்லது. எல்லத்தையும் விட கனவுக்கான விளக்கத்தை நமக்குள்ளேயே முடித்துக் கொள்வது நல்லது. மன ஊசலாட்டங்களாக இருந்தால் அதை பத்தி பொருட்படுத்த வேண்டியதில்லை. கெட்ட கனவாக இருந்தால் அவது பில்லா ஓதிட்டு இடது பக்கம் முழுதல துப்பிட்டு அதுக்கு பிறகு நம்ம அதனுடைய நிலைகளை செய்ய வேண்டும், யார்ட்டையும் சொல்லாம இருந்துறோம். நல்ல கனவுகளாக இருந்தால் செய்ய வேண்டிய காரியம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். பார்த்தா நமக்கு நல்ல கனவு மாதிரி தெரியுது. அது நல்ல கனவுகளாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அதை பஷாரத்தாக கருத வேண்டும். அதுவும் ஹதீஸ் தனியா வருது. வஸ்தபு ஷரஹு பிஹா, அந்த கனவை தன்னைக்கு பஷாரத்தாக கருத வேண்டும். அதுவும் வருகிறது. மூன்றாவது ஹபீபு லதீப், அவங்கள்ட்ட பிரியமானவங்கள்ட்ட கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லலாம். கனவுக்கு விளக்கம் தெரியாத ஆட்கள்கிட்ட போய் கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்கன்னா ஏதோ பட்டம் வாங்கின ஊரா விளக்கம் தெரிஞ்சவங்க அப்படிங்கறது அல்ல. அல்லாஹு தஆலா அது ஒரு தனி ஞானம், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபதில். அது பட்டம் வாங்கியிருக்கிறவங்க தான் தெரியணுங்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் என்னன்னு சொன்னா ஒன்னும் ஓதி படித்தவரே கிடையாது, ஆனா கனவுக்கு அவர்த்து போய் விளக்கம் கேட்டா கரெக்டா சொல்லிடுவாரு. கனவுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டா சரி அவ்வளவு துல்லியமா சொல்லுவாரு. ஆச்சரியமா இருக்கு. நானே ஒரு தடவை அவர்த்த கேட்டேன், நாங்க கிட்டாம்பதி இது பார்த்திருக்கிறோம், ஆனா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, நீங்க இவ்வளவு துல்லியமா விளக்கம் சொல்றீங்களேன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு என்ன காரணம் தெரியல, ஆனா அவரு இருக்க அவர் சொல்ற எனக்கு என்ன காரணம் தெரியல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பாவமான ஜினாவை செய்வதற்கான சூழல் ரொம்ப இருந்துச்சு. நான் கப்பலிலே வேலை செய்தவன், 13 வருடம் கப்பல்லையே நான் வேலையிலேயே இருந்தேன். எப்பமாவது இடத்துல இறங்குவோம், 6 மாசத்துக்கு தடவை இறங்குவோம் போவோம், மற்ற நேரங்களில் கூட அங்கேதான். ஆனால் அங்கே குடியும் ஜினாவும் சாதாரணமானது. இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹு தஆலா பல நிலைகளில் என்ன அழகாக வச்சிருந்தாலும் கூட அதை விட்டும் அதை செய்வதற்கான சூழல் இருந்தும் அல்லாஹுவை பயந்து நான் அது கிட்டையே ஒதுங்காம அதுக்கு அதை விட்டு முழுசா நான் ஒதுங்கி இருந்தா அது கிட்டையே போகல். அதனால் அல்லாஹ் கொடுத்த ஒரு சன்மானமாக இருக்கலாம். யூசுப் அலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கு அதுதான காரணம். அதுபோல ஒரு சன்மானமாக இருக்கலாம் என்று சொல்வார். அருமையான பெருமக்களே, கனவுக்கு விளக்கம் என்பது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு தனி பதில், ஒரு அருள். அதனால்தான் மன்னர் கூட மிஸ்ருடைய மன்னர் கனவு கண்டார, அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றது கேட்கறதுக்காக வேண்டி யூசுப் அலை இஸ்லாம் இடத்துல அனுப்பினார. அதுக்கு முன்னால் அவர் அறிவிப்பு செய்தார், இன் குண்டும் லிர்ருயா தஃபரூர், நீங்கள் கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர்களாக இருந்தால் விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னார். கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்கிட்ட விளக்கம் கேட்கணும், அது அல்லாம மற்றவங்கிட்ட சொன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் நல்லதல்ல என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார். பேரருமையான பெருமக்களே, அதனாலே புனிதமான இந்த சூரை யூசுப் இருக்கிறது உலகத்தில் ஏற்படுத்தி தரக்கூடிய புரட்சி என்பது சாதாரணமானதல்ல. காலங்களை கடந்து இன்றைய காலகட்டத்திலேயும் கூட அது இந்த அறிவியல் உலகத்திற்கு புரட்சியை அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கனவுக்கான விளக்கம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் இன்றைய காலகட்டத்திலும் கூட தீர்க்கமாக சொல்லப்படாத நிலையில் அந்த கனவுக்கான விளக்கத்தை, அதனுடைய வகைகளை, அதற்கு உண்மையான கனவுகள் இருக்கிறது, அதற்கு பலன்கள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக உள்ள விஷயங்களை எல்லாம் சூரை யூசுப் இன்றைய உலகத்திற்கும் அது சவால் விட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அழகான வரலாறு. அழகான வரலாறுன்னா நல்ல கதைங்கிறது அது அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த நடைமுறை இருக்கிறதே, ஒவ்வொரு ஆயத்திற்கும் என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை அல்லாமா கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் சூரா யூசுப் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ரிசாலாவை ஹஜ்ரத் அவர்கள் தமிழ்ல அதனுடைய அதிலிருந்து இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை தொடராக நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதரசாவிலே நாங்கள் நடத்திய அந்த சின்ன பத்திரிகையில மாணவர் மன்றத்தினுடைய அந்த இதழிலே ஹஜ்ரத் அவர்கள் தொடராக அதனுடைய படிப்பினைகளை எழுதினார். ஏராளமான படிப்பினைகளை, ஒவ்வொரு ஆயத்திலும் படிப்பினைகள். பெற்றோர்கள் பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் பல மக்கள் இருந்தாச்சுன்னு சொன்னா எல்லா மக்கள்கிட்டையும் பிரியத்தை வெளிப்படையாக காட்டும் பொழுது ஒரே அளவுல தான் காட்டும், வித்தியாசம் காட்டக்கூடாது. வித்தியாசம் காட்டினால் நீங்கள் யாரை பிரிய வைக்கிறீர்களோ அந்த பிள்ளைகளுக்கு அது சோதனையாக அமைந்துவிடும். சூரை யூசுப் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறதுன்னு சொல்லுவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களின் மீது வைத்த பிரியத்திலே வெளிப்படையாக மாற்றங்கள் தெரிந்த காரணத்தினால்தான் கடைசியிலே அந்த மக்களாலேயே அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது என்பதை அதிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான படிப்பினைகளை அதற்கு அவர்கள் அந்த நேரத்தில் தொடர்ந்து எழுதி வந்திருந்தார். خير அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக, வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா நிலையிலும் பரக்கத்தான புனிதமான ரஜபுடைய உன்னதமான இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பரக்காத்துகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நமக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையினுடைய பிரகாசத்தை ஏற்படுத்தி அருள்வானாக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய நேரங்களிலே, நம்முடைய மனைவி மக்களிலே, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தந்தருள்வானாக. குர்ஆனுடைய மகத்துவத்தை உணரும் நசீபை தந்தருள்வானாக. அதை அதிகம் அதிகம் ஓதும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. அதனுடைய உன்னதமான கருத்துக்களை விளங்கும் நசீபையும் தந்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிறவனுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா ஹைரானதாக ஆக்கி அருள்வானாக. அவனுக்கு பொருத்தமுள்ள சாலியங்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. இஹக்கி செய்தனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஆஹிர தஅவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was